சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி
27. புத்தர் சிலை மர்மம்.
பூவழுகியின் கண்கள் மட்டும் என்று இளம் சொழியின் விழிகளும் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. அந்த வியப்புக்கு விடை காண படைத்தலைவன் கேட்டான்,
எங்கே நீங்கள் இவரை சந்தித்தீர்கள் என்று.
இளவரசர் வாயிலில் புறவி ஏறி சென்றார் அல்லவா
என்று கேட்டார் சமணடிகள்.
ஆம், அப்பொழுது நானும் வாயிலில் தானே இருந்தேன்.
இருந்தீர்கள்.
இளவரசர் சென்றதும் நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டீர்கள்.
ஆமாம்,
நானும் வரத்தான் திரும்பினேன். மரங்களின் இருளில் இருந்து யாரோ என்னை கூப்பிட்டார்கள். நான் போனேன். அங்கு பார்த்தால் இரும்பிடர் தலையார் இருந்தார்.
மீதி விஷயங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டமில்லாததால் இளம் சழியன் இரும்பிடர் தலையாரை நோக்கி கேட்டான்,
இளவரசர் இங்குதான் வந்திருப்பார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்?
உட்காருங்கள் சொல்கின்றேன்.
பூவழகி, நீயும் உட்கார் என்று இருவரையும் பஞ்சனையில் உட்கார சொல்லிய இரும்பிடர் தலையார் தாம் மட்டும் உட்காராமல் அறையில் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டு கரிகாலன் வரலாற்றை கூறலானார்.
கரிகாலன் இங்கு வந்திருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றீர்கள் படைத்தலைவரே?
கரிகாலனை கண்ணிமை காப்பது போல காக்க உறுதி கொண்டிருக்கும் என்னை தவிர வேறு யார் இவன் நடமாட்டங்களை கவனிக்க முடியும்?
அப்படி இரவும் பகலும் அவனை பார்த்துக் கொண்டிருக்காவிட்டால் மன்னர் இளம்சல் சென்னி சென்ற இடத்திற்கு இவனும் சென்றிருப்பான்.
சோழமண்டலத்தில் சூரிய வம்சம் அடியோடு அற்று போயிருக்கும்.
இளம்சேட் சென்னியின் மாளிகை இன்னும் என் கண்முன்பாக நிற்கிறது. எத்தனை பெரிய மாளிகை திடீர் என தீபக்குன்றாக தெரிந்தது. எத்தனை மரங்கள் வெடித்தன.
மரங்களா வெடித்தன? இல்லை இல்லை, உறையூர் மக்களின் மனங்கள் வெடித்தன.
இளம்சேட் சென்னியின் அழகிய ரதங்கள் இனி உறையூர் சாலைகளில் உருண்டோடாவே என்று உறையூர் மக்களின் இதயங்கள் வெடித்தன.
அன்று கொளுத்தியது உறையூர் பெருமாளிகை அல்ல, அரசன் மாண்டு அராஜகம் ஏற்பட்டால் மாற்றார் அரசை ஏற்று விடுவாரோ என்று ஏங்கியே எண்ணற்ற மக்களின் உள்ளங்கள் கொளுத்தின.
திடீர் என்று நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த சதியால் உறையோர் அன்னையின் முகமே சிவந்து விட்டது போல தீ ஜுவாலை வெகு தூரத்திற்கு செக்க செவில் என்று தெரிந்தது. நெருப்பை அணைத்தார்கள் மக்கள், சதியை அணைக்க முடியவில்லை. தீயில் தீந்து கருகிவிட்ட பல சடலங்கள் தாம் மாளிகையில் கிடைத்தன. எது அரசர் சடலம், இது வேளையாள் சடலம் என்று நிர்ணயிக்க முடியாமல் ஆபரணங்களையும் கத்திகளையும் வேள்களையும் கூட கருக்கிவிட்டது அந்த பாழும் தீ. அந்த மாளிகைக்கு நானே சென்றேன். சடலங்களை ஒவ்வொன்றாக புரட்டினேன். எது என் தங்கை, எது என் தங்கை புருஷன், எதுவும் தெரியாமல் திணறினேன். பிணங்களை புரட்டிய கைகள் நடுங்கின. அரச மரியாதையுடன் புதைக்க கூட சடலங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிய இரும்பிடர் தலையார் உணர்ச்சி மிகுதியால் பேச்சை சற்று நிறுத்தினார். பூவழகி தூக்க வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள்.
கோரம் கோரம்
என்று அவள் உதறுகள் முணுமுணுத்தன. இரும்பிடர் தலையார் நீர் தழும்பிய கண்களோடு அவளை பார்த்துவிட்டு மேலும் சொன்னார்,
கேட்பதற்கே கோரமாயிருக்கும் இந்த சதியின் விளைவை நேரில் பார்த்து எனக்கு எப்படி இருக்கும் பூவழகி?
இளம்சேட் சென்னிக்கு என் தங்கையை மனமுடித்து கொடுத்தேன். அதே கைகளால் அவர்கள் இருவர் பிணங்களையும் தேடியும் கிடைக்காத என் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். அந்த உள்ள கொதிப்பில் சதிகாரர்களை பழிவாங்க நிறுப்பணைந்த அந்த மாளிகை சாம்பலியை கையில் எடுத்து சத்தியம் செய்தேன். உடனே படைகளை துரட்டி பாதகன் இருங்கோவலை கொன்றும் இருப்பேன். கொல்லவும் முயன்றேன். ஆனால் இரு வல்லரசுகள் அவனுக்கு துணை நின்றன. தீ வைத்து தாயாதி இளம்சேட் சென்னியை கொன்ற இருங்கோவேல் அதை விபத்து என்று பறைசாற்றினான். எந்த குற்றமும் புரியாத இரண்டு அப்பாவிகளை தீ வைத்ததாக நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கவும் செய்தான். சேர நாட்டு பாண்டிய நாட்டு தூதர்கள் அதற்கு ஒத்து பாடினார்கள். நிலைமையை புரிந்து கொண்டேன். நல்ல வேளை அரசர் மாளிகை எரிந்த இரவு கரிகாலன் என் மாளிகையில் உறங்கினார். அவனை தப்புவிக்கும் எண்ணத்துடன் என் மாளிகைக்கு ஓடினேன். அங்கு என் மனைவி வெட்டப்பட்டு கிடந்தாள்.
கரிகாலன் மறைந்து விட்டான். புலன் விசாரித்து சேரர் வஞ்சியில் கரிகாலன் சிறைப்பட்டிருப்பதை அறிந்து இங்கு வந்தேன்.
ஆண் பூரணி நதிக்கரை மாளிகையில் கரிகாலன் சிறையிருப்பதை அறிந்து சில காவலருக்கு பணம் கொடுத்து என் பக்கத்தில் சேர்த்தேன்.
இரவு நேரங்களில் கரிகாலனும் நானும் விளக்குகளை ஆட்டி ஜாடை மூலம் கருத்துக்களை அறிவித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு சமணத்துறவி பெரிதும் உதவியாயிருந்தார்.
சமணரிகள் அதைத்தான் சாளரத்தின் மூலம் காட்டினாரோ என்று கேட்டான் இளம்செழியன்.
ஆமாம்
என்றார் அடிகள் மெதுவாக. இளம்செழியனின் கேள்வியையோ அடிகளின் பதிலையோ கவனிக்காமல் இரும்பிடர் தலையார் மேலும் சொன்னார்,
இந்த ஒரு அவகாசம் கிடைத்திருந்தால் திருமாவளவன் கால் கருகி இருக்காது, அவன் பெயரும் மாறியிருக்காது. ஆனால் நான் கருவூருக்கு வந்திருப்பதை இருங்கவள் எப்படியோ தெரிந்து கொண்டான். என்னை பிடிக்க ஏதேதோ முயற்சிகள் செய்தான். பிரம்மானந்தர் முன்னெச்சரிக்கை செய்ததால் தப்பினேன். இல்லாவிடில் நீரும் நானும் இவரும் அவனிடம் சிக்கியிருப்போம் படைத்தலைவரே.
இருமிடல் தொலையால் உருக்கமாக உரைத்த அந்த சோக கதையால் இதயம் நெகிழ்ந்துவிட்ட இளம் சழியன் அவர் முடிவாக உரைத்த வார்த்தைகளால் விழிப்படைந்து,
ஆம், நான் தப்பியது தெய்வாதீனம் என்றான். நான் தப்பியதும் தெய்வாதீனம்தான்.
பிரம்மானந்தர் பூம்புகாரில் இருந்து அவ்வப்போது அளித்த தகவலால் நான் தப்பினேன் படைத்தலைவரே.
இருங்கோவிலின் சதி நோக்கம் முன்பே பிரம்மானந்தருக்கு தெரிந்திருக்கிறது. உறையூருக்கு செய்தி அனுப்பினார். உறையூரிலிருந்து நான் இங்கு வருவதை எப்படியோ அறிந்து எங்கும் சமநாடிகளை எச்சரித்திருக்கிறார். இத்தனையும் சமாளித்து விவரம் அறிந்திருக்கின்றான் இருங்கோவேல். மீண்டும் ஒரு தீ விபத்தை சிருஷ்டித்து இளவரசரையும் ஒழித்துவிட முயன்றான். அந்த கொலை முயற்சியிலிருந்து கரிகாலன் எப்படி தப்பித்தான் என்பது எனக்கே புரியவில்லை என்றார் இரும்பிடர் தலையார்.
உள்ளே இருந்த காவலரை வெட்டி போட்டு வெளியே வந்தார் இளவரசர் என்று விளக்கினான் இளம் சழியன்.
வெளியே காவலர் இருந்திருப்பார்களே?
இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எதிர்த்து நின்றார் இளவரசர்.
தன்னந்தனியாகவா?
இல்லை என்றார் படைத்தலைவனுக்கும் இரும்பிடர் தலையாருக்கும் இடையே புகுந்த சமணத்துறவி.
சமயத்தில் படைத்தலைவரும் சண்டையில் கலந்து கொண்டார். இரத்த பெருக்கால் மூர்ச்சி அடைந்த இளவரசரை இங்கு தூக்கி வந்ததும் இவர்தான்.
நன்றி ததும்பிய கண்களை படைத்தலைவன் மீதும் பூவழகையின் மீதும் நாட்டிய இருமிடர் தலையார்,
நீங்கள் இன்று காப்பாற்றியது இளவரசரை மட்டுமல்ல சோழ மண்டலத்தையே காப்பாற்றி இருக்கின்றீர்கள்
என்று கூறிவிட்டு,
இந்த பஞ்சனையில் தானே படித்திருந்தார் இளவரசர்
என்று கேட்டார். அதுவரை மனம் நெகிழ்ந்து பரிதாபத்தாலும் உறையூரின் கோர சம்பவத்தின் விவரத்தை கேட்டதால் பயத்தாலும் மௌனமாக உட்கார்ந்திருந்த பூவழகி ஆம் என்று மெல்ல பதில் சொன்னாள்.
இந்த ஏழையின் பஞ்சனையில் தான் மன்னர் படுத்திருந்தார்
என்றும் கூறினாள். இருமிடர் தலையார் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தமது பெரும் தலையை அசைத்து,
ஆம், இனி மன்னர் என்று அழைப்பதே பொருந்தும்
என்று கூறிவிட்டு,
பூவழகி, இனிமேல் ஏழையின் பஞ்சனை என்று சொல்லாதே. சோழ மண்டலாதிபதி படுத்த படுக்கை இது என்று சொல்லி திருமாவளவனையே தடவி கொடுப்பது போல் அந்த படுக்கையை தடவினார்.
அவர் ஆசையுடன் படுக்கையை தடவி பார்த்ததைக் கண்ட பூவழகியின் கண்களில் நீர் திரண்டது. மேலுக்கு ராசஷன் போல காட்சி அளிக்கும் இந்த மனிதனிடம் எத்தனை அன்பு இருக்கிறது என்று தனக்குள் தானே சொல்லிக் கொண்டாள். இளம்சழி எனக்கு மட்டும் திடீர் என சந்தேகம் உண்டாகவே கேட்டான். பிடர் தலையாரே, மன்னர் சென்றதை எதற்காக மர நிழலில் இருந்து பார்த்தீர்? ஏன் அவரை அழைத்து நிறுத்தவில்லை என்று.
நிலவு மங்கி இருக்கிறது, அடையாளம் சரியாக புரியவில்லை. மன்னர் போக வேண்டிய இடம் இவருக்கு தெரியும் என்றார் இரும்பிடர் தலையார்.
எந்த இடத்துக்கு போவார் என்று வினவினான் இளம்சழியன்.
சமண மடத்துக்கு
என்று பதில் சொன்னார் இரும்பிடர் தலையார்.
ஐயோ, அங்கா?
ஏன்?
அங்கு இருங்கோவிலின் வீரர்கள் இருப்பார்களே.
இருந்தாலும் பாதகமில்லை.
பாதகமில்லையா?
ஆம்.
ஏன்?
புத்தர் சிலையும் இருக்கிறது.
புத்தர் சிலை என்ன செய்ய முடியும்?
இதை கேட்ட இரும்பிடர் தலையார் மட்டுமின்றி சமநாடிகளும் உறக்க நகைக்கவே வெகுண்டு இளம்சழியன், நீங்கள் சிரிக்கும் காரணம் எனக்கு புரியவில்லை என்றான் குரலிலும் கோபம் துணிக்க.
இப்படி வாரும்
என்று அருகே இளம்சழியனை அழைத்த இரும்பிடர் தலையார் அவன் காதோடு காதாக ஏதோ சொன்னார். இரும்பிடர் தலையார் விவரித்த மர்மத்தை கேட்டு எல்லையில்லாத பிரமிப்பால் இளம்சழியன் கண்கள் அகன்றன.
இதென்ன புதுமையாயிருக்கிறதே! தமிழர் பொறி இயல் நூலோ சமய பாடங்களோ விளக்க முடியாத பெரும் புதிராக அல்லவா இருக்கிறது
என்று குரலிலும் பிரமிப்பு தட்ட கேட்டான்.
நமது சமயத்துக்கும் பொறியியலுக்கும் புறம்பானதுதான் புத்தர் சிலை, ஆனால் யவன சூழ்ச்சிக்கும் திறனுக்கும் புறம்பானதல்ல
என்றார் இரும்பிடர் தலையார். இளம் செழியன் நன உலகத்திலிருந்து கன உலகத்துக்கு சென்றான். புகாரையும் யவனரையும் நினைத்து அவன் சித்தத்திலே வஞ்சி மாநகர் சமண மடத்துக்கு புத்தர் சிலை மீண்டும் மீண்டும் வளம் வந்தது. போதிஸ்தவரின் அருள் விழிகள் அவனை நோக்கி நகைப்பது மேலும் தோன்றியது.
கூடாது, கூடாது! அருளே வடிவமான புத்தர் பிரான் சிலையில் இத்தனை பயங்கர மர்மத்தை இணைப்பது பொருந்தாது. அதர்மம், அக்கிரமம்! இதற்கு நாம் இடமளிக்க கூடாது இருமிடர் தலையாரே
என்று இறைந்து கூவினான் படைத்தலைவன். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.